திருச்சிக்கம்பலம், நாம் திருவாச்சகத்தில் தொடர்ந்து பார்த்து வருகிற பகுதியிலே இன்றைக்கு திரு பொன்னூசல் என்ற பகுதியை பார்க்கிறோம். ஊஞ்சல் என்பதுதான் ஊசல் என்பதாக செய்யுள் வழக்கிலே அது சொல்ல பெறும். இப்பொழுது பேச்சிலே நாம் ஊஞ்சல் என்று சொல்கிறோம். மகளிர் ஊஞ்சல் கட்டி அதை உட்கார்ந்து முன்னும் பெண்ணுமாக ஆடிக்கொண்டே பாடவும் செய்வார்கள். இப்படி மகளிர்கள் அந்த காலத்தில் வேறு ஏதோ பாடலை பாடி ஆடுவதை பார்த்த மாணிக்கவாசல் சுவாமிகள், இம்மாதிரி வேறு விதமான உலகியல் பாடல்களை பாடுவதை விட தெய்வ பாடலை பாடி ஆடுவது நல்லது என்று அந்த பெண்களுக்கு அறிவுறுத்தி தெய்வத்தன்மை வாய்ந்த பாடல்களை 10 பாடல்களை பாடிக் கொடுக்கிறார். அப்படி பெண்களினுடைய ஊஞ்சல் ஆட்டத்துக்காக பாடி கொடுக்கப்பட்ட பாடல்தான் திரு பொன்னூசல் என்பதாக சொல்லுகிறோம். இந்த ஊஞ்சல் இறைவனுக்கு உரியதாக அல்லது பெருமைக்குரியதாக சொல்லுகிற போது ஊஞ்சலை பொன்னூசல் என்ற வார்த்தையாலே சொல்லுவார்கள். அந்த ஊஞ்சல் பொன்னால் செய்யப்பட்டது என்ற கருத்திலும் பொன்னூசல் என்று கொள்ளலாம். சிறப்பான ஊசல் என்றதற்காக பொன்னூசல் என்ற காரணத்திற்காக சொல்லுகிறதாகவும் கொள்ளலாம். அதோடு திரு என்ற அடைமொழியின் சேர்த்து திரு பொன்னூசல் என்று இதற்கு பெயர் வருகிறது. இந்த பொன்னூசலில் வருகிற பாடல்கள் எல்லாம் தத்துவார்த்தமாக பார்க்கிற போது அதற்கு அருட்சுத்தி என்று விளக்கம் தருகிறார்கள். அருட்சுத்தி என்று சொன்னால் அருளிலே அவிந்தி இருத்தல். சுத்தி என்பது தூய்மையாதல், தூய்மையாகி திருவள்ளோடு தான் கலந்து நிற்றல் என்பதைத்தான் அருட்சுத்தி என்ற பெயராலே இங்கே அதுக்கு தத்துவார்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஊஞ்சலில் ஆடிக்கொள்ளுகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி மனதிலே நிறைவிருக்கிறதோ அதுபோல திருவருளிலே தோய்கிற போதும் அவ்வளவு பெருமகிழ்ச்சி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இதை அருட்சுத்தி என்று இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதி திரு பிள்ளையில் அருளியது என்பதாக நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை நாம் வரிசையாக பார்க்கிற போது நமக்கு கிடைத்திருக்கிறது 9 பாடல் தான் கிடைத்திருக்கிறது, 10 பாட்டு இருக்கணும். இந்த 9 பாடலிலும் திரு உத்தரகோசமங்கை என்ற ஊரின் பெயர் வருகிறது, தில்லை என்ற பெயர் வரவில்லை. அப்படியானால் இந்த பாடல் தில்லையில் பாடியிருக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம். இதை உத்தரகோசமங்கையில் பாடியிருக்கக்கூடும். ஆனால் இது உத்தரகோசமங்கையில் பாடவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரமாக நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு பாட்டிலும் உத்தரகோசமங்கை பெயர் வந்தாலும் இதிலே ஒரே ஒரு பாட்டில திருவிடை மருதூர் என்ற பெயரும் இடம்பெறுகிறது. அதாவது இரண்டாவது செய்யுள்ள இந்த ஊர் திருவிடை மருதூருடைய பெயரும் இடம் பெற்றிருக்கிறது. அதனாலே சுவாமிகள் திருவுத்தரகோசமங்கை போய் பலது தலையாட்டை வந்து இந்த ஊரையும் தரிசனம் பண்ணி எல்லாம் சென்று கடைசியில் சாமிடத்தில் போய் தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருக்கிற போது தனக்கு திருவுத்தரகோசமங்கை நினைவுக்கு வருகிறது. ஆகவே தில்லையில் தங்கியிருக்கிற போது திருவுத்தரகோசையை மங்கையை நினைத்து பாடியது இது. தில்லையில் பாடியதுன்னா தில்லைக்கு பாடியது அல்ல, தில்லையில் இருந்தபடி உத்தரகோசமங்கைக்கு பாடியது என்பதாக அது பொருள் கொள்ள வேண்டி வருகிறது. ஞானசம்பந்தர் ராமேஸ்வரம் போயிருந்தார். ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இலங்கைக்கு போகணும். இலங்கையிலே கேதீச்சரம் என்று சொல்லுகிற தலம் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் கடல் கடந்து போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே அந்த கேதீஸ்வரத்தை நினைத்து அவர் பதிகம் பாடுறார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் காலத்து மலையிலே தங்கியிருக்கிறார். காலத்து மலைக்கு அப்பால் தமிழ் வடக்கு இல்லை. அந்த காலத்திற்கும் வடக்கே பல சிவத்தலங்கள் வடநாட்டு தலங்கள் இருக்கின்றன. காலத்தில் இருந்து சுவாமிகள் வடநாட்டு தலங்களை பாடினார்கள். அதுபோலவே மாணிக்கவாசல் சுவாமிகளும் திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு வழியிலே நம்முடைய திருவிடை மருதூர் போன்ற தலங்களை தரிசித்து தில்லையிலே தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பகுதியை அப்படி செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் தில்லையில் இருந்து திரு உத்தரகோசமங்கையை நினைத்து பாடியிருக்கிறார். அதோடு கூட தான் வழியிலேயே கண்ட இந்த திருவிடை மருதூரியும் இந்த பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இப்படி கொள்வது சரியாக இருக்கும். உள்ளே இருக்கிற பாடல் கருத்தும் மேல் எழுதியிருக்கிற அவர்கள் திரு தில்லையில் அருளியது என்று சொல்கிற குறிப்புக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. தில்லையில் பாடினது உண்டு, ஆனால் தில்லையில் இருந்தபடி தில்லையை பாடவில்லை, இதை உத்தரகோசமங்கை நினைத்து பாடியது என்பதால் கூட இந்த பதிகமும் உத்தரகோசமங்கைக்கு உரியது. இந்த முதல் பாடலை நாம் பார்க்கிற போது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு ஊஞ்சலாட வருவதாக அமையும். அதை நாம் பாடலுடைய கடைசி வரியை பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடியும். செய்கிறார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறும் பொற்பலகை ஏறிதமந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் முத்தர கோசமங்கை ஆர அமுதின் அருள் தாளினை பாடியேன் போராடுவேற்கண்மடியேல் பொன்னூசல் ஆடாமோ போராடுவேற்கண்மடவீர். கடைசி வரி அதான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கூப்பிடுகிறாள். போர் செய்வதற்கு உரிய வேல் போன்ற கூறிய கண்ணையுடைய பெண்ணே என்று சொல்லி பொன்னூசல் ஆடுவோம் வருக என்று அழைக்கிறார். அப்படி பெண் பொன்னூசல் ஆடுவோம் வருக என்று அழைக்கிற போது எப்படி ஆட வேண்டும் என்பத வர்ணனை தான் முதல் அஞ்சு வரிகளிலே வருகின்றன. சீரார் பவளங்கால் அந்த ஊஞ்சலை கொஞ்சம் வர்ணிக்கிறார். ஊஞ்சலுக்கு ரெண்டு தூண் நட வேண்டும், மேலே ஒரு விட்டம் போகணும், அதிலே கயர் ஒண்ணு கீழே இறக்கி ஒரு பலக வைக்கணும். இவர்கள் காலாக நட்டது எது என்றால் பவழங்களையே, பவழத்தையே காலாக நட்டு இருக்கிறார்கள். மே உத்தரத்தையும் பவழமாக போட்டார்கள். மேலிருந்து கீழே தொங்க விடுகிற கயிறை முத்து போட்ட சரமாக கயிறு கட்டினார்கள். அதற்கு கீழ் போட்ட பலகை பொற்பலகை, பொன்னால் பொன்வேடி பொன் தகுடு வேந்த ஒரு பலகை ஒன்று உட்காருவதற்கு போட்டிருக்கிறார்கள். இப்படி ஊஞ்சல் தயாராக இருக்கிறது என்று சொல்கிறார். சீரார் பவளம் கால் கால் அந்த ஊஞ்சலுக்கு காலாக நட்டது எது என்று கேட்டால் சிறப்பு பொருந்திய பவளம், சிறப்புடையதாகிய பவள அந்த பவள கொடியினுடைய நீட்சிய தொடர்ச்சி மொத்தமாக இருக்கிறது காலாக நட்டு மேல் உத்தரமாகவும் போட்டு விட்டார். முத்தம் கயிறாக அந்த மேல் விட்டத்திலிருந்து கீழே நாலு கயிறு வரணும் அந்த ஊஞ்சல் பலவைக்காக. நான்கு கயிறுகளும் முத்து கோத்த கயிறுகள், முத்துக்களை கோத்த கயிறுகளை போட்டார்கள். ஏறும் பொற்பலகை நல்ல அழகு பொருந்து, ஏறுனா அழகு, ஏறும் பொற்பலகை அழகு பொருந்திய பொன்னாளாகிய ஒரு பலகை ஊஞ்சல் பலகை போட்டிருக்கிறார்கள். ஏறி அந்த பலகையிலே ஏறி உட்கார்வர், ஒரு பெண் தான் உட்கார்வர். அவ்வளவு சின்ன ஒரு ஊஞ்சல் அது. பழங்காலத்துல மரத்துல ஒரு கிளை ஒண்ணு தனியா போகும், இந்த கிளையில ஒரே ஒரு கயிறை சுத்தி கீழே முடிச்சு போட்டுருவார்கள். அந்த கயருடைய பகுதியிலே உட்கார்ந்து விட்டு தானே ஊஞ்சலாடுவார்கள். வேற கயிறு பலகை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படித்தான் கிராமாந்தரத்துல எல்லாம் ஊஞ்சலாடுகிற வழக்கம். இது கொஞ்சம் இலக்கிய நயத்துக்காக வேண்டி இந்த கால் விட்டோம் அதுக்கு கயிறு பலகை எல்லாம் ஆசிரியர் சிறப்பாக இங்க வர்ணிக்கிற. இப்பேற்பட்ட பொற்பகையிலே ஏறிக்கொண்டு இனிதமந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். நாராயணன் அறியா நான் மலத்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும். இது மாணிக்க மாசர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ற. நாய் அடியேற்கு நாயை போன்ற அடியேனாகிய எனக்கு இறைவன் எதை கொடுத்தானா அந்த திருவடியை கொடுத்தார். நாராயணன் அறியா நாராயணன் கூட பார்க்க முடியாததாகிய நான் மலர்த்தாள் அன்று பூத்த தாமரையை போன்று இருக்கிற திருவடி. இறைவனுடைய திருவடி சொல்ல வேண்டும். மலர்த்தாள் மலர் போன்ற தாமரை போன்ற நாள் என்ற அன்று பூத்த பூ போல அவ்வளவு அழகாயிருக்கிற திருவடி. அந்த திருவடிக்கு என்ன அடைவுள் கொடுத்து விட்டார்? நாராயணன் அறியாதது என்று சொன்னார். வைணவத்திலேயே மிக முக்கியமான ஒரு பெயர் நாராயணன் என்ற பெயர். ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு அஷ்டாட்சர மந்திரம். திருமாலுக்கு நாம் சிவனுக்கு எப்படி சிவாய நம என்ற மந்திரத்தை முக்கியமாக சொல்றோமோ அஞ்செழுத்துன்னு, அதுபோல வைணவர்கள் அஷ்டாட்சரம் முக்கியம் என்று சொல்வார்கள். அஷ்டாட்சரம் என்பது ஓம் நமனோ நாராயணாய, அதுதான் எட்டு எழுத்துக்களாகிய மந்திரம். ஆகவே எட்டு எழுத்து மந்திரம் என்று சொல்லுகின்றதுல வருகிற நாராயணன் என்ற பெயரை ஏங்க சொன்னார்னா, அந்த எட்டு எழுத்தை சொன்னால் நாராயணனுடைய பதவி கிடைக்கும் என்று வைணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நாராயணன் கூட இந்த இறைவனுடைய திருவடியை அறியவில்லை என்பதற்காக மற்ற பெயர்களை பயன்படுத்தாமல், கண்ணன் அறியா அல்லது திருமால் அறியாத வேற எந்த பெயரை வேணாலும் சொல்லாம நாராயணன் அறியான்னு சொன்னதனுடைய நயம் அதுதான். நாராயணன் அறியானான் மலத்தாள் அப்பேற்பட்ட திருவடியை நாயடியேற்றி கொடுக்கிறார். இறைவன் மாணிக்கவாசல் இருக்கு திருப்பெருந்துறையில் தன்னுடைய இரண்டு திருவடிகளின் தலைமையை சூட்டினார் என்பதை பல இடங்களிலே பார்க்கிறோம். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே என்று முன்னே கூட அவர் ஒரு பாட்டில் சொல்லி இருக்கிறார். அதே போல இங்கேயும் அந்த நாயகியனாகிய எனக்கு அந்த இறைவனுடைய திருவடியை கொடுத்தாராம். எப்படி கொடுத்தார்? ஊராக, எனக்கு ஒரு ஊராக கொடுக்கிறான். இந்த திருவடி என்பது நான் வசிப்பதற்கு ஒரு ஊர் கொடுக்கிறான். அந்த ஊர் என்று சொல்வது நாம் வாழ்கிற ஒரு இடம், ஒரு கிராமம் அல்லது நகரம், ஒரு பட்டணம், அதைத்தான் நாம் ஊர் என்று சொல்றோம். நமக்கு வாழ்வதற்குரிய இடமாக, ஒரு பட்டணமாக நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த திருவடியை. அந்த திருவடியில் தான் கடைசியில் நாம் போய் சேர போறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஊர், அதுதான் நமக்கு சாஸ்வதமா தங்கி இருக்கிற வசிக்கக்கூடிய ஊராக இந்த இறைவன் திருவடியை தருகிறார். ஊர் என்று சொன்னால் எல்லா விதமான வசதிகளுக்கு எவ்வளவு சுகபோக்கியம் உண்டோ அவ்வளவு கிடைக்கும் அந்த திருவடியிலே. அதனால திருவடியை ஊர் என்பதாக இங்கே உருவகம் பண்ணி நமக்கு கூறுகிறார். ஊராக தந்தாருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின். இந்த திருவடியை கொடுத்தவன் யார்? திருவுத்தரவோசமங்கையில் இருக்கிற ஆறாமுதாகிய பெருமான் என்று சொன்ன. அதாவது கொடுத்தது திருப்பெருந்துறையில தான் திருவடி, ஆனாலும் திருப்பெருந்துறையில இருக்கிற இறைவன் உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வேறு வேறு கிடையாது. உத்தரகோசமங்கையும் அவன் தான், திருப்பெருந்துறையில போனாலும் அதே சிவன் தான். இருக்கிற இடம்தான் வித்தியாசமே தவிர எல்லா ஊரிலும் எழுந்தருளிக்கிறவன் ஒரே ஒரு சிவம். அதனால்தான் திருவடியை கொடுத்த திருப்பெருந்துறை பெருமான் சொல்லாம திருவடியை கொடுத்த உத்தரகோசமங்கைக்கு ஆறாவது என்று சொல்ற. இது வந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, எந்த ஊருக்கு போனாலும் அதே கடவுள் தான், வேற கடவுள் கிடையாது. இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எந்த ஊரை விட்டு காட்சிக்கு போனாதான் ரொம்ப புண்ணியம், காட்சியில இருக்கிற சாமி தான் ரொம்ப நமக்கு பலன் கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற சாமி பலன் கொடுக்க மாட்டாரா? இவர் வேறையா, காட்சியில இருக்கிறவரு தான் ஒத்தையா என்றெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு எண்ணம் மாறிப்போம். அது அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது என்பதுக்குதான் திருமுறைகளிலே நமக்கு எந்த ஊரை போனாலும் அந்த ஊர்ல சிவன் இருக்கான், அந்த ஊர்ல பரமேஸ்வரன் இருக்கிறான் என்றே தேவாரத்தில் பாடுவார். எல்லா ஊர்லும் இருக்கிற இறைவன் ஒரே இறைவன் தான். அது கருத்துல தெரிஞ்சு கொள்வதற்கு தான் இங்கே உத்தரகோஷம் அங்கேயின் ஆறாமது ஆறாமுதின் பாடி. அவன் கொடுத்த திருவுருளாகிய திருவடியை பாடி பாடி, திருவுரு இணை இரண்டு திருவடிகளையும் பாடி நாம் பாட வேண்டும். இறைவனுடைய திருவடியில் சேருகிறோம் என்று சொன்னால் இரண்டு திருவடிகளும் நாம் தங்கி இருக்கிறோம் என்பது பொருள். நாம் திருவடிக்கு போனோம்னா வலது திருவடியில் இருக்கமா இற திருவையில் இருக்கிறோமாங்கிற வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்றாக ஒருங்கிணைந்திருக்கிற, இணையாக இருக்கிற இரண்டு திருவடிகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இரண்டு திருவடிகள் என்று இறைவனுக்கு சொல்லுகிறோம் என்று கேட்டால், ரெண்டு பற்றை விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இரண்டு திருவடி வச்சிருக்கிறார். அகப்பற்று ஒழிதல், புறப்பற்று ஒழிதல். அகப்பற்றும் புறப்பற்றும் எங்கே நீங்குகிறதோ அங்கேதான் இறைவனுடைய மோட்சம் இருக்கிறது. அற்றது பற்றையின் ஊற்றது வீண்டு, வேணவர்கள் அதான் சொல்ற. பற்று எங்கே ஒழிகிறதோ அந்த இடத்திலே மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம் என்பது திருவடி. இதை குமரகுரு சுவாமிகள் எப்படி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய இரண்டு பற்றும் அற்ற இடம், அற்ற இடமே திருவடியா என்று கந்தர்கோவிலுபாவிலே சொல்ற. ஆகவே நம்முடைய ஆசையிலே பற்று, இரண்டு விதமான பற்றுக்களும் எங்கே அற்று போகிறதோ அந்த இடமே திருவடியாகி இறைவன் கொண்டிருக்கிறான் என்பதை கந்தர்கோவிலுபாவிலே பாடுகிற. அந்த திருவருள் இணையை பாடி பொன்னூச்சல் ஆடுவோம், நாம் ஊஞ்சல் ஆடுவோம் என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழைப்பதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். எல்லா பாடலும் இதே போல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழைப்பதாகவே அமையும். அதற்கு முன் அப்படி அமைகிற அந்த ஊஞ்சல் ஆடும் போது என்னென்னதை சொல்லி நாம் பாட்டு பாட வேண்டும் என்ற விவரம் தான் மாறும். மோ ஒன்று அங்கு இளங்கு நயனத்தன் மோவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதோய் தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருக்கும் உத்தர கோஷமங்கைக்கோம் தங்கு இடை மருது பாடி குளமங்கை போன்ற அங்கு அனநடையீர் பொன்மோசல் ஆடாமோ அனநடையீர். அன்னம் போன்ற நடை நடக்கிற பெண்ணே, நாம் பொன்மோசல் ஆடுவோம் என்று ஒருத்தி இன்னொரு பெண்ணை பார்த்து அன்னம் போல் நடக்கிற பெண்ணே நாம் பொன்மோசல் ஆடுவோம் என்று கூப்பிடுகிறாள். எதுபோல் நாம் பொன்மூசல் ஆட வேண்டும்? குளமங்கை போன்று கூட்டமான மயிலை போல நாம் பொன்மூசல் ஆட வேண்டும். ஒரு 10-15 பேர் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தையாக ஏறி அந்த ஊஞ்சலில் ஆடுவாள். அப்படி ஆடும்போது நாமெல்லாம் கூட்டமா ஒரு மயில் கூட்டம் கூடியிருந்து ஆடுவது போல நாம் இங்கே ஊஞ்சலில் ஆட வேண்டும் என்று சொல்கிறார். ஊஞ்சலில் ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறாள், கீழே காலை தொங்க போட்டு கயிறு ரெண்டு கயிறு ரெண்டு கையால் பிடிச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பெண்கள் வேகமாக ஆட்டி விடுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய பின்பகுதியில் உள்ள அந்த தாவணி என்று சொல்ற பெண்மடைய முந்தானை என்று சொல்றமே அது காத்துல பின்பக்கமா பறக்குது. இவள் முன்பக்கமா அப்படி காலை நீட்டி கொண்டு ஆடுகிறாள். இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு மயில் பின்னைய தோகை விரித்து அதில் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் உடையதாக அவளுடைய பெண்ணுடைய தோற்றம் தெரியும். அதனால்தான் இங்கே குலமங்கை போல என்று சொன்னாள். இதே ஊமையை இன்னொரு பாட்டுல இதே பொன்னூசல்ல சொல்ல போற, அன்னம் போன்ற அன்னத்தேர் ஏறி அதில் அணிமையில் போல் நாம் ஊஞ்சல் ஆடுவோம் என்று பின்னே ஒரு பாட்டுல 7வது பாட்டுல சொல்ற. அன்னத்தின் மேலே ஆடு மணிமயில் போல் என்று அந்த ஊஞ்சலை அன்னமாகவும் அதன் மேல் உட்கார்ந்திருக்கிற பெண்ணை மயில் போலவும் உருவகம் பண்ணி அந்த பாட்டிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனாலே குலமங்கை போன்று நல்ல உயர்ந்த ஜாதி மயிலை போல, குலம் என்பது உயர்வு, ஜாதி உயர்ந்த ஜாதி என்று பொருள். ஒரு மாடு வாங்குறார், அந்த மாடு நல்ல உயர்ந்த மாடுங்கிறதுக்காக என்ன சொல்றாரு, ஜாதி மாடுங்க அப்படிங்கிறோம். ஜாதி மாடுன்னு மற்ற மாட்டை விட இது உயர்வானது என்று பொருள். அதுபோல இங்க குலமங்கைன்னா ஜாதி மயில், மயில் மங்கை மஞ்சை என்பது மயில்னு பொருள். குலமஞ்சைனா ஜாதி மயில், ரொம்ப உயர்வான மயில், உயர்வு என்ற பொருள்ல இந்த ஜாதி என்ற சொல் வருது. மூன்று அங்கு இளங்கு நயனத்தன், மூன்று கண்களை விளங்குகின்றவனாக இருக்கிற சிவபெருமான், மூன்று விளங்குகின்ற கண்ணை உடையவன் அவன். மூவாத வான் தங்கு தேவர்களும், ஆகாயத்தில் ஒவ்வொரு லோகத்திலே இருக்கிற தேவர்கள், அவர்கள் பல கற்பகாலம் நீண்டு வாழ்கிறார்கள், ஆனால வயசு ஆவறதே தெரியல. அவர்கள் மூவாத வயது முடியாமல் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும்படியான அந்த தேவர்கள், அந்த தேவர்களும் இந்த சிவபெருமானை பார்க்கவனும் ரொம்ப முயன்றார்கள், ஆனால் அவன் திருவடியை பார்க்க முடியல. அந்த தேவர்களும் காணாமலரடிகள், தேவர்களாலும் பார்க்க முடியாதிருக்கிற அந்த திருவடியை மாணிக்க மாசகருக்கு தானே எளிமையா தானாகவே கொண்டு வந்து தலையிலே சூட்டிட்டார். ஆக மாணிக்க மாசகருக்கு எளிமையா கிடைச்சது இந்திரன் பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்களுக்கு இந்த திருவடி கிடைக்கவே இல்லை. அதைத்தான் இங்கே சொல்றார், தேவர்களும் காணாமலரடிகள், தேவர்கள் கண்டுகொள்ளாத திருவடிகள். தேன் தங்கி அந்த திருவடி எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அந்த திருவடியிலே தேன் ஊறுகிறது, தேன் அப்படியே தேங்கி நிற்கிறது. தேன் தங்கி தித்தித்து அந்த திருவடிக்குள்ளே நான் போனேன், அப்படியே தேன் தங்கியிருக்கு. நாக்கினாலே சுவைக்கிற போது தித்திக்கிறது, அந்த திருவடி எனக்கு தித்திக்கிறது. அமுது ஊறி, அதோடு கூட அந்த திருவடியிலே அமிர்தமும் ஊறி ஊறி வருகிறது. தான் தெளிந்து, இவற்றோடு கூட அது தெளிவாகவும் இருக்கிறது. இத்தனை பொருளை விட இன்னும் தெளிந்தும் அந்த திருவடி இன்பம் தெளிவாக எனக்கு காணப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலையிலே அந்த திருவடி வெளியில இல்ல, அந்த திருவடி என்ன ஆயிற்று, சித்தம் தெளிந்து அங்கே ஊன் தங்கி, அந்த திருவடியானது என் ஊனாகிய உடம்புக்குள்ளே வந்து தங்கிவிட்டது. இறைவனுடைய திருவடி ஊன், ஊன்னா உடம்புன்னு, உடம்புக்குள்ளே வந்து அந்த இறைவனுடைய திருவடி தங்கிட்டு நின்று, அப்படி வந்த அந்த திருவடி என்னை விட்டு போகல, என் உள்ளத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவடி நிலைத்திருக்க வேண்டும், அதுதான் அங்க முக்கியம். அந்த நின்றுங்கிற வார்த்தை இருக்கே, நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறைவன் திருவடி வந்துடும், வந்துட்டா உடனே வெளியே போயிடும். அப்படி உள்ளத்துக்கு வந்ததை வெளிவிடாமல் அதை அழுத்தி நாம் அந்த உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் நிலைத்திருத்தல். இதை நம்முடைய அப்பர் பெருமான் ஒரு வேண்டுகோள் கேட்கிற போது சிவபெருமானிடத்திலே, புல்வாய் பிறக்கினும் புண்ணியா, உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். புண்ணியம் புல்வாய் பிறந்தா கூட இறைவனே உன்னுடைய திருவடி என் மனத்துல வை, ஆனா அந்த மனத்தில் இருக்கிற, மனத்துக்குள் இருக்கிற திருவடி வழுக்கிட்டு போயிடக்கூடாது, வலுவாது அங்கேயே இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதே போல இந்த திருவடி வந்தது, ஊனிலே தங்கிட்டு நிலைத்திருந்தது. அது மட்டுமல்ல, அப்புறம் என்ன செய்தது, என்ன உருக்க ஆரம்பிச்சு, அந்த மனசையே உருக்குச்சா, ஊம் தங்கி நின்று உருக்கும், என் மனத்தை அப்படியே கரைத்து நீராக ஓட வைக்கிறது, கல்லாயிருந்த மனத்தை தண்ணீராக உருக்கிவிட்டது. அப்படி உருக்கியதை யார் என்று கேட்டால், உத்தரகோசமங்கையில் உள்ள இறைவன். உத்தரகோசமங்கையிலே இருக்கிற இறைவன், கோன் என்றால் இங்கே தலைவன், இறைவன் என்பது பொருள். உத்தரகோசமங்கையிலே இருக்கிற இறைவன், அவன் உத்தரகோசமங்கையில் மட்டுமல்ல இந்த திருட மருதுடன் தங்குறான். கோன் தங்கு இடை மருது பாடி, அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வந்து தங்கி இருக்கிற இந்த திருவிட மருதூரையும் நீங்க பாட்டா பாடி பொண்ணு விசாரணுங்கள் என்று சொன்னார். அப்ப உத்தரகோசமங்கையில் இருக்கிற இறைவன் வேறு அல்ல, இடமருதலில் இருக்கிறவன் அல்ல. இந்த இடமருதல்ல யார் வந்து தங்கியிருக்காங்க, உத்தரகோசமங்கை கோன் தான் இங்கே வந்து தங்கியிருக்கிறான். அப்போ இவன் தான் அவன், அவன் தான் இவன், ரெண்டு பேரும் வேறு வேறு அல்லங்கிறத நான் நினைவுச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பாடுறார்கள். அவர் இடைமருது பாடி, அந்த இடைமருது என்ற ஊரை பாட்டாக பாடி, குளமண்ணை போல நாம் பொன்னூசல் ஆடுவோமாக என்று சொன்னார். அப்ப உத்தரகோசமங்கையிலிருந்து திரும்பி இந்த ஊரை வந்து தரிசனம் பண்ணி சிதம்பரத்தில் தங்கி இருக்கிற போது இந்த நினைவெல்லாம் அவருக்கு வர, இந்த பாட்டுல ரெண்டு ஊரையும் சேர்த்து பாடியிருக்கிறார் என்று தெரியும். அடுத்த பாடுக்கு வருவோம். முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பன்னூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்பகம், முன் ஈரும் ஆதியும் இல்லான் ஈறு முடிவு, ஆதி தொடக்கம், முடிவும் ஈரும் இல்லாத அந்த முதலும் ஈரும் இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன் என்று கொள். முனிவர் குழாம் பன்னூறு கோடி, பல நூற்று கணக்கான கோடிக்கணக்கான முனிவர்கள், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான இமயோர்கள் தேவர்கள், நூற்றுக்கணக்கான தேவர்களும் தாம் நிற்ப, அவர்களெல்லாம் இந்த திருவடி கிடைக்கல, அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவர்கள் தான் இறைவன் திருவடியை பெறவில்லை என்று சொல்ற. தண்ணீர் எனக்கு அருளி, அப்பேற்பட்ட அந்த பெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்து குருந்த வடக்கடையில உட்கார்ந்து, அங்கே மாணிக்க வாசகர் வரும்போது இங்க வா என்று கூப்பிட்டு அவரு கையில திருநீர் கொடுத்தாராம். முத முத திருநீர் கொடுத்து சமய தீட்சை பண்ணி அவரை தன் பக்கம் இழுத்துக்கிறார். திருநீர் கொடுத்தான் என்ற செய்தி இந்த பாட்டுலதான் நமக்கு கிடைக்கிறது. ஆச்சாரியனாக வந்த பெருமான் திருவடி சூப்பனாருங்கிறது ரெண்டு மூன்று பாட்டுல நான் பார்த்துட்டோம். ஆனால் வந்தவுடனே முதல் முதல் அவனுக்கு திருநீர் கொடுத்து சமய தீட்சை கொடுத்து அழைத்த இடம் தன் நீர் எனக்கு அருளி. அவன் கையில் இருந்த திருநீற்றை எனக்கு கொடுத்தார். எவ்வளவு விளக்கம் சொல்ற, தன் கையில் இருந்த நீர் தண்ணீர், எனக்கு அருளி எனக்கு கொடுத்தார். தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து, அப்புறம் தன்னுடைய கருணையாகிய வெள்ளத்திலே என்னை மூழ்க வச்சு விட்டார். தன்னூர பலரா மண் ஊற நிலைத்து நான் ஊறி கிடக்க, அந்த திருவருள் தண்ணீரிலேயே நான் நிலைத்து ஊறி இருக்கும்படியாக, மண்ணும் நிலைத்திருக்கின்ற அணி உத்தரகோசமங்கை, அழகான உத்தரகோசமங்கை அப்படியும் பிரிக்கலாம், அல்லது மணி உத்தரகோசமங்கை மணி என்றாலும் அழகு, அழகான உத்தரகோஷ மங்கை என்று சொல்லலாம். இப்ப இதை எப்படி பிரிக்கிறது, நியாயமா பிரிக்கிறதுக்கு என்ன இலக்கணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வரியனுடைய முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும். மண்ணும் மண்கூரே மா என்று எழுத்து ஆரம்பிச்சுடுது. அப்போ அதனுடைய மண்ணூர மண்ணும் மணி என்று சொல்லும் போது அந்த மோனைக்கு மணி என்று பிரிப்பது உத்தமம். அத மண்ணும் அணி என்று பிரிப்பதை விட மண்ணும் மணி என்று பிரிக்கணும். ஏன்னா அந்த மோனை எழுத்தை வச்சு பார்க்கணும். முதல் எழுத்து மானாவ இருந்தா மானாவ பிரிக்கணும் என்று பொருள். மண்ணூர மண்ணும் மணி உத்தரவோ சமங்கை மின்னேறு வாடவியன் மாமாளிகை பாடி. அந்த உத்தரவோசமங்கை என்ற ஊர் இருக்கிறதே அந்த ஊரிலே மின்னேறும் மாடம், மின்னல் ஒளி பாயும்படியான மாடங்கள். அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய மாடி வீட்டின் உச்சியை பார்த்தானா பல 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 மணம் மின்னுது, மின்னல் ஒளி விடுகிறது. அத்தனை பொன்னால் செய்திருக்கிறார். மாடி வீட்டிலே பொந்தவிழ எல்லாம் வச்சு பதித்திருப்பதனாலே ஒளி வீசுது. அதனால்தான் மின் ஒளி வீசுகின்ற வியன் மாளிகை, மிக மிக அகன்ற பெரிய பெரிய அந்த ஊரில் இருக்கிற மாளிகை ஆகிய வீடுகளை எல்லாம் பாடி பாடலாக பாடி பொன்னேறு பொன் முளையேர் பொன்னோ சலாடாமோ பொன் ஏறு பொன் போன்ற ஏறு அழகு பெற்ற பூமுளையீர் ஆபரணங்களை அணிந்த பெண்களே. பூண் என்பது ஆபரணம். அந்த பூம் பொன்னாலே செய்யப்பட்ட பூம், மிக உயர்ந்த ஏறுனா உயர்ந்த, பொன்னால் செய்யப்பட்ட உயர்ந்த ஆபரணங்களை நகிலிலே அணிந்தவராகிய பெண்ணே பொன்னோசல் நாம் ஆடுவோம். அந்த ஊரை பாடி உத்தரவாசமங்கை ஊரிலே இருக்கிற மாளிகைகளை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் என்றார்.